104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ற தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
உலகையே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்று 13ஆம் தேதி டிசம்பர் 2024 நம் தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை திங்கள் 28ஆம் நாள், இஸ்லாமியர்களுக்கு ஜமாத்துல் ஆஹிர் 11ஆம் நாள் ஹிஜ்ரி 1446. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க திருக்குறள் வழங்குகின்றார் மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமான மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் இடையறாது நன்னெறியில் ஒழுகுதல், ஒரு சீராய் தொடர்ந்து நல்வழியில் நடப்பதுதான் ஒழுக்கம் என்பதை விளக்கும் திருக்குறளின் 14வது அதிகாரமான ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 2வது குறள் 132வது குறள். கண்டபடி அடைவது எளிது, ஒழுக்கத்தை காப்பது கடினம். எனினும் ஒழுக்கத்தை சற்றும் குறைபடாமல் மிக வருந்தி பணி காப்பாற்றுக. மிகவும் ஆராய்ந்து கருத்தோடு தேடினாலும் அறங்கள் பலவற்றிலும் அகுதொன்றே நீங்கா துணையாகும் என்பதை விளக்கும் குறள் இது. கருந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தேறினும் அகுதே துணை. நெல் விளையும் வயலில்தான் களையும் முளைக்கிறது. காடாக இருந்தால் அங்கு முள் புதரும் பயனில்லாத காட்டுச் செடிகளும் வளர்வதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார். ஆனால் வயலில் உணவு பயிரும் பிற உபயோகப் பயிரும் தான் பேணி வளர்க்கப்பட வேண்டும். அவற்றை வளர்க்க தவறினால் காட்டுச் செடிகளே மண்டிவிடும். வாழ்வும் ஒரு வயலே. நல்லொழுக்கத்தை வேண்டி விரும்பி முயன்று வளர்க்காவிட்டால் குடி, சிற்றின்ப நாட்டம், மயக்கம் தரும் லாகிரி பொருட்களை விரும்புதல் முதலிய தீய ஒழுக்கங்கள் உண்டாகி வளரும். இதனால் மற்றவருக்கு உண்டாகும் தீமையை விட நமக்கு உண்டாகும் தீமையே அதிகம். ஆசைதான் தீய ஒழுக்கத்திற்கு விதை. இன்றைய சூழ்நிலை ஆசைகளை உரம் போட்டு வளர்க்கிறது. நகர தெருக்களில் எங்கு திரும்பினாலும் ஒழுக்கக்கேட்டுக்கு செல்லும் பாதைகளை அடையாளப் பழக வைத்து காட்டியிருக்கிறார்கள். இவற்றின் பிடியிலிருந்து மனத்தை காப்பாற்றுவதும் அடக்குவதும் மிகவும் கடினம்தான். கிணற்றில் தொங்கும் கயிற்றை பிடித்துக் கொண்டு மேலே ஏறுபவனின் விழிப்புணர்ச்சி வேண்டும். இத்தனை துன்பப்பட்டு மனதை அடக்க வேண்டுமா என்று நினைக்கலாம். மனிதனின் சொந்த செல்வங்கள் ஆகிய உடல், மனம், உயிர் என்று மூன்றும் நலமாக இருந்து ஆற்றலும் திறமையும் பெற்று வாழ்விக்க பயன்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று அறிஞர்கள் சிந்தித்துள்ளனர். நல்லொழுக்கத்தை கை கொள்வதுதான் ஒரே வழி என்று முடிவு செய்துள்ளனர். நல்லொழுக்கம் நல்ல மனதில் விளையும் பயிர். மனதை அடக்கி திருத்தி பண்படுத்தினால் நல்ல செயல்களை செய்யும் விருப்பமும் செய்வதற்கு வேண்டிய வலிமையும் மனதிற்கு உண்டாகும். நல்ல செயல்கள் நமது இப்போதைய பிறப்பிற்கு மட்டுமன்றி வருகின்ற பிறப்புகளுக்கும் நன்மையாக அமையும். கருந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தேரினும் அகுதே துணை. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 14வது அதிகாரமான ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 2வது குறள்.
நிகழ்ச்சியில் இனி நம் சிந்தனைக்கு நம்மை சிந்திக்க வைக்கும் குட்டி கதை கேட்போமா? தருபவர் ஆப்பின் திருமுருகன் கோயில் குருக்கள் ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர் சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பிற்கினிய சங்கநாதம் வானொலியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுதின் நல்வணக்கங்கள் கூறி இன்றைய தினமும் வளமை போன்று நச்சிந்தனை நிகழ்ச்சியில் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இலார்க்கு அவ்வுலகம் இல்லை என்ற திருக்குறளை ஒட்டிய சிறு கதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். இந்த உலகத்தில் மிகவும் வசதியாக வாழ்ந்த ஒரு பெரிய மனிதன் ஒருவன் தனது பூவுலக வாழ்வை முடித்து கொண்டு சொர்க்கத்திற்கு போனான். அங்கே போன பின்புதான் தெரிந்தது சொர்க்கத்தின் வாசற்கதவு மூடியிருப்பது. மூடிய கதவின் முன்னால் போய் நின்று, இங்கே யாரும் இல்லையா என்று உரக்க கத்தினான். பதில் ஏதும் இல்லை. மீண்டும், நான் ஒரு பெரிய மனிதன் வந்திருக்கிறேன், கதவை திறவுங்கள் என்று கத்திய சத்தம் கேட்டு சற்று நேரத்தில் சித்ரகுப்தன் அங்கே வந்தான். உடனே இந்த பெரிய மனிதன் தனது சட்டை பையிலிருந்து 10 ரூபாய் நோட்டை எடுத்து, இதை வைத்து கொண்டு சீக்கிரம் கதவை திறந்து விடுங்கள், நான் உள்ளே போக வேண்டும் என்றான். உடனே சித்ரகுப்தன் சிரித்தவாறு, இதெல்லாம் உங்கள் பூலோக நடைமுறைகள், லஞ்சம் கொடுப்பது, கதவை திறக்கச் சொல்வது, இதெல்லாம் இங்கே நடக்காது என்று கூறவே இந்த மனிதர், அப்படியென்றால் நான் எப்படி உள்ளே வருவது என்று கேட்டார். சொர்க்கத்தினுள் நுழைவதற்கான அனுமதி சீட்டு கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டான் சித்ரகுப்தன். அனுமதி சீட்டா? அது எங்கே கிடைக்கும் என்று கூறுங்கள். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, வாங்கி விடுகிறேன் என்று மனிதன் கூறினான். அதை காசு கொடுத்து வாங்க முடியாது, அடுத்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் கிடைக்கும். அதாவது பூலோகத்தில் செய்கிற புண்ணிய காரியங்கள்தான் சொர்க்கத்தினுள் நுழைவதற்கான அனுமதி சீட்டு. அதனால் மானிடனே, நீ பூலோகத்திலே யாருக்காவது ஏதாவது உதவி செய்திருக்கிறாயா என்று யோசித்து சொல் என்று சித்ரகுப்தன் மனிதனை கேட்டான். பெரிய மனிதன் நீண்ட நேரம் யோசித்தான். அதன் பின்னர் நினைவுக்கு வந்தவைகளை கூறத் தொடங்கினான். ஒரு முறை வயது நிரம்பிய மூதாட்டி ஒருவருக்கு 10 காசு தானம் கொடுத்திருக்கிறேன். இன்னொரு தடவை ஓர் அனாதை பையனுக்கு 5 காசு கொடுத்திருக்கிறேன் என்று கூறினான். இதனை கேட்டு உள்ளே சென்ற சித்ரகுப்தன் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து மனிதனை பார்த்து, உள்ளே சென்று சொர்க்கத்தின் தலைவரிடம் உனது கதையை கூறினேன், அவர் அந்த 15 காசை உன்னிடம் திருப்பி கொடுத்து உன்னை நரகத்துக்கே அனுப்பிவிடச் சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார் என்றார். பெரிய மனிதன் மயங்கியே விழுந்து விட்டான். ஆம் நேர்களே, அம்புலி மாமா கதை போன்று கேட்பதற்கு இருந்தாலும் அறிந்து கொள்வதற்கு 1000 விடயங்கள் இங்கே இருக்கின்றன. முக்கியமாக ஆன்மீக உலகில் பயணம் செய்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், காசு கொடுத்து சொர்க்கத்தை வாங்க முடியாது, ஆனால் கருணையை கொடுத்து அதை சுலபமாக வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.
நல்லதோர் கதை கேட்டோம். சங்கநாதத்தில் தித்திக்கும் இளந்தளிர் பகுதியினை சிறப்பிக்க வருகின்றார் யோகராஜன் அமுதா தம்பதியினரின் செல்வ புதல்வன் வாணிஜன் யோகராஜன்.
உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் திருக்குறளின் மேன்மை. திருக்குறள் இயற்றப்பெற்று கிட்டத்தட்ட 20 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன என்று உறுதியாக கருதலாம். இக்கால அளவில் இதனை கற்றறியாத தமிழ் மாணவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 கட்டங்களாக வகுத்து அதில் 10 குறப்பாக்களை கொண்ட 133 அத்தியாயங்களாக தொகுத்து மொத்தம் 1330 குறப்பாக்களை தந்திருக்கிறார். தமிழன் தலையாந்த நூல் திருக்குறள். அதை உலக பொதுமர என்று அழைப்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். ஒட்டுமொத்த மனித சிந்தனையின் சிறந்த பிளிவு என்று திருக்குறள் போற்றப்படுகிறது. திருக்குறளின் அல்லியா புகழ் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் மாத்திரம் சொந்தம் என்றால் மிக அல்ல. எந்த ஒரு இடத்திலாவது ஒரு இனத்தையோ சாதியையோ மதத்தையோ மத பிரிவையோ அவர் குறிப்பிடாமல் அல்லது உடுத்தியோ தாழ்த்தியோ பேசாமல் விட்டுள்ளதை குறளில் மிக பெரிய சிறப்பம்சமாக கருத முடியும். தமிழ் இலக்கிய பரப்பில் மிக கூடுதலாக பிறமொழிகளுக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்ட ஒரே ஒரு நூல் என்ற சிறப்பு திருக்குறளுக்கு தான் உண்டு. இதிலிருந்து நாம் திருக்குறள் அவ்வளவு மேன்மை வாய்ந்த நூல் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். திருக்குறள் ஒரு சமய அடிப்படை நூலின் நிலைமைக்கு வேதம் விவிலியம் குரான் முதலியவை போல உயர்த்தப்பட்டு பெரும்பாலும் வழிபட்டு வந்துள்ளது. இதனை தன்மொழியுள்ள வேதம் கீதை என்றெல்லாம் ஒப்பிட்டு பேசுவதும் இக்கருத்தோடு தான். திருக்குறள் பிற தமிழ் இலக்கிய படிப்புகளில் பல முறை குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் புகழப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் போன்ற நூல்களிலும் திருக்குறள் பற்றி மேன்மையாக கூறப்பட்டுள்ளது. 1330 குறப்பாக்களையும் அர்த்தப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் என்னும் முப்பாலுக்குள் அடக்கி மக்கள் கடைபிடித்து வாழ வேண்டிய வழிமுறைகளை தெளிவாக எடுத்துக்காட்டிய திருவள்ளுவர் ஒருவர் பிரமச்சாரி குருஹஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்நியாசி ஆகிய படிநிலைகளை ஒழுங்காக கடைபிடித்து வந்ததால் அவன் இறுதியில் இறைமூச்சம் அடைவான் என்பதையும் எளிய முறையில் தெளிவுபடுத்தியுள்ளார். அதோ போல எல்லாருக்குரிய கடமைகள் அரசனுக்குரிய கடமைகள் குடியானவன் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் என்று எல்லோருக்கும் இக்காலத்துக்கு பொருந்தும் வண்ணம் மிக அழகாக கூறியுள்ளார். புதிய புதிய கருத்தாக்கங்களை தந்து இன மொழி நாடு என்னும் எல்லைகளை கடந்து மனித வாழ்க்கையை வளப்படுத்துகின்றது திருக்குறள். பேரின்மை சிறப்பு சங்க காலத்தை தொடர்ந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிழித்து அடைய களஞ்சியமான வள்ளுவத்தில் உலகளாவிய சிந்தனைகளும் மனிதனை உயர்த்தும் உயிரிய நோக்கம் கொண்டது திருக்குறள். இது மேன்மை வாய்ந்த சிறந்த நூல் என்ற பல புலவர்களாலும் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல். கடல் மண் தோண்ட தோண்ட நீர் ஊறும், குழந்தை சுவைக்க சுவைக்க தாய்க்கு பால் ஊறும், திருக்குறள் ஆய ஆய அறிவு ஊறும். இதன் மேன்மையை 3 நிமிடங்களில் கூறிவிட முடியாது. கால அளவின்றி திருக்குறளின் மேன்மையை கூறிக்கொண்டே போகலாம். நன்றி, வணக்கம்.
ரசனை என்பது துளு மற்றும் சமஸ்கிருதம் மொழி சொல்லாகும். இதனை அழகை அதன் ரசத்தை உணர்வது என்று பொருளாகும். இதற்கு சிறந்த தமிழ் மொழி சொல் என்றால் முருகியல் உணர்ச்சி என்பதை சொல்லலாம். ஆனால் வழக்கில் நாம் பயன்படுத்தும் சொல் ரசனை என்பதே. இன்று இந்த கலா ரசனை என்பது பற்றி நம்மோடு பேச வருகின்றார் மூத்த ஊடகவியலாளர் எம் வரதராஜன் அவர்கள். வணக்கம்.
ரசனை என்ற சொல் ரசித்தல் என்பதன் அடியாக வரும் ஒரு சொல். ரசித்தலின் தன்மையை ரசிக்கப்படும் பாங்கை ரசிக்கப்படும் விடயத்தை ரசனை என்ற சொல் குறிக்கிறது. இந்த ரசனை என்பது ஆளுக்கால் வேறுபடும். சிலருக்கு கர்நாடக இசை பிடிக்கும், சிலருக்கு மெல்லிசை பிடிக்கும், சிலருக்கு அடித்தடியும் ஆபாச காட்சிகளும் நிறைந்த சினிமா பிடிக்கும், சிலருக்கு கலைப்படைப்புகள் என்று சொல்லப்படுகின்ற ஆர்த்திரன்ஸ் பிடிக்கும், ஏகாந்தனை பிடிக்கும், சிலருக்கு ரமணிச்சந்திரனை பிடிக்கும். அது அவரவர் ரசனையை பொறுத்தது என நாம் கூறுகிறோம். இவ்வாறு ரசனை ஆளுக்கால் வேறுபடுவதனால் குறிப்பிட்ட உரிய தன்மை கொண்ட ரசனையுடையவர்களை ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக இனங்காண்கிறோம். இவ்வாறு அமையும் ரசனை கூட்டங்களை குழுக்களை வட்டங்களை நாம் அறிகிறோம். ஒரு மனிதரின் ரசனை என்பது அவனது தொட்டி பருவத்திலேயே தொடங்கிவிடும் ஒன்றல்ல. மெல்ல மெல்ல வெள்ளக்கரைசலில் விளையும் பளிங்கினை போல அவன் ரசனைகள் உருப்பெறுகின்றன. ஒருவன் வளர்ந்த பயந்த சூழல் அவனது ரசனையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகும். தமிழ் கூறும் நல்லுலகத்தின் வரலாற்றின் ஆய கலைகள் 64 என அறியப்பட்டாலும் ஒரு சில கலைகளே நடைமுறையில் இருக்கின்றன. எல் இசை நாடகம் என்ற பிரிவுகளாக அவை அறியப்பட்டிருக்கின்றன. 20 நூற்றாண்டின் ஆரம்பத்துக்கு முற்பட்ட இந்த காலப்பகுதியை பழங்காலம் என பொதுவாக குறிப்பிட்டு சங்ககாலம், சங்கமருவிய காலம், காவிய காலம், இடைக்காலம் என பிரித்து பார்க்கிறோம். இடைக்காலத்துக்கு அடுத்து வருவது மேற்குலகின் செல்வாக்கு பெற்ற நவீன காலம். மேற்கத்திய செல்வாக்கு இல்லாதிருந்த பழங்காலத்தில் இயல் இசை நாடகம் என்ற எமது கலை இலக்கியத்தில் கூட கலை இலக்கிய ரசனையின் அடிப்படையில் இரு பெரும் குழுக்களையும் நாம் அடையாளம் காணலாம். செவ்வியல் கலைகள் அல்லது செல்நிறை கலைகள் என ஒரு பிரிவும், சாமானிய கலைகள் அல்லது மக்கள் கலைகள் என இன்னும் ஒரு பிரிவும் அங்கே இயங்கியதை நாம் அறியலாம். சங்க இலக்கியம், சங்க மருவிய இலக்கியம், காவியங்கள், நீதி நூல்கள், பரதநாட்டியத்தின் ஆரம்பங்கள், கர்நாடக சங்கீதத்தின் தொடக்கம் ஆகியவை செவ்வியல் கலைகளாக மதிக்கப்பட்டன. இவற்றை கிளாசிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம். நாட்டார் பாடல்கள், நாட்டார் கதைகள், பாணர் பிரளியர் கூத்துக்கள், நாட்டு கூத்துக்கள், தெருக்கூத்துக்கள், இவற்றோடு இசைந்த நாட்டார் இசை என்பன சாமானிய மக்களின் கலை வடிவங்கள் ஆயின. இவை தற்காலத்தில் ஃபோக் ஆர்ட், ஃபோக் லிட்ரேச்சர், ஃபோக் ட்ராமா, பீப்புள் ஆர்ட் என பல்வேறு வகையில் அழைக்கப்படுகின்றன. ஆகவே நம்முடைய பழங்காலத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய உயர்குலாம் ஒன்றின் கலை வடிவங்களும், கல்வி கேள்விகளில் குறைந்த அல்லது பின்தங்கிய கொத்தடமை கூலி மக்களின் நாட்டுப்புற கலை வடிவங்களும் இருந்தன என்பதும், இந்த இரு வேறு வடிவங்களும் இருவகை ரசனை போக்குகளை பிரதிபலித்தன என்பதும் உணரப்படும் உண்மையாகும். உயர் ரசனை, பாமர ரசனை என்ற பெயர்களை இவ்விதமே இந்த ரசனை குழுக்கள் பெற்றிருக்க வேண்டும். 20 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தொடங்கிய தமிழ் சூழலின் நவீன காலத்தில் இந்த இருவரும் ரசனை குழுக்களும் எவ்வாறு அமைந்தன என்பது, இந்த ரசனை குழுக்களுக்கு என்ன பெயர்கள் உபயோகிக்கப்பட்டன என்பதும் முக்கியமான கேள்விகளாகும். நவீன காலத்தில் அல்லது நவீனம் பெறப்பெற்றிருந்த 19 நூற்றாண்டின் இறுதியில் ஐரோப்பிய ஆட்சிக்கு தேவையான உத்தியோகத்தர்களை சிருஷ்டிக்கும் கல்வி முறையாலும், அப்போது உருவாகி தொடங்கியிருந்த முதலாளித்துவ பொருளாதார அமைப்பாலும் கல்வி அறிவு விரிவாக்கம் பெற்று மத்தியதர வர்க்கம் என்ற ஒரு சமூகம் உருவாகிற்று. செவ்வியல் நெறி காலத்தில் தமிழ் சமூகத்தின் உயர்குலாம் ஒன்றிடமிருந்த கலைப்படைப்புகள் புதிய மத்தியதர வர்க்கத்தின் கைக்கு மாறியது. இந்த பழைய உயர்குலாத்தினருடைய படைப்புகளை வியாக்கியானப்படுத்தும் பண்டிதர் கூட்டம் ஒன்றும் உருவானது. இந்த பண்டிதர் புலவர் குலாத்தின் மிக உயர்ந்த பிரபுகர்களாக கிவா ஜெகநாதன், டாக்டர் மு வரதராசன் பரம்பரையினரை குறிப்பிட்டு சொல்லலாம். சில காலம் வரை தொங்கி ஊசலாடி கொண்டிருந்த இந்த மரபு இன்று அருகி போய்விட்டது என்றே சொல்ல வேண்டும். அதாவது பழைய உயர்குலாத்தினரின் கலை இலக்கிய படைப்புகள் ரசனைக்குரிய ஒன்றாக இல்லாமல் போய் ஆய்வுக்குரியனவாகவும் நூதன சாலைக்குரியனையாகவும் ஆகிவிட்டன. இதே போல பழைய நாட்டார் கலைகளும் அருகி போவதை காணலாம். அவற்றுக்குரியோரின் வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்களே இதற்கு காரணமாகும்.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மார்க்கெட் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மார்க்கெட் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு விசேட சேவை, குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இன்டர்நெட் மூலம் பணமாற்று சேவை, உலகெங்கிலும் பாகத்திலிருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவை, குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவை. இப்பொழுதே அறையுங்கள். 0274649410 541 ரோட் சண்டிங்கம் அப்ளாண்ட். கலைஞர் கலை கலாச்சார வாசனைகளின் ஒன்று கூடல் தாயகத்தின் முப்பெரும் சமூகத்தின் கலை கலாச்சார வாசனைகளின் ஒன்று கூடல் எதிர்வரும் டிசம்பர் 14 தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் ஆக்லாந்து மவுண்ட் ஆல்பர்ட் துத்தஜாபக மண்டபத்தில் மிகவும் கோலாகலமாக கொண்டாட உள்ளார்கள் சமூக விரும்பிகள். இந்த நிகழ்வுக்கான அனுமதி இலவசம். தொடர்புகளுக்கு 0021160103, SRF 0727585699, மகேஷ் 0213399923. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
துயர் பகிர்வு. இந்நாளில்லாகி வைனா இலகி ராஜுகுன். கடந்த நவம்பர் 5 திகதி 2024 வியாழக்கிழமை அன்று முகமது நலார், முன்னாள் ஒக்லாந்து போக்குவரத்து நிதித்துறை உத்தியோகத்தர், மறைவு குறித்து மிகுந்த வருத்தத்துடன் உங்களுக்கு அறிவிய தருகிறோம். இவர் ஃபர்ஹானாவின் அன்பான கணவரும் ஆக்கில் மற்றும் இஜாஸின் அன்பான தந்தையும் ஆவார். மர்ஹூம் MHM ஜாஹிர் மற்றும் சித்தி ஷரீஃபாவின் செல்வ புதல்வனும் ஆவார். நுஸ்ஹா, ஷமீல், ஷிமாஸ் ஆகியோரின் அன்பான சகோதரரும் ஆவார். மர்ஹூம் முகமது ஹசன் மற்றும் மர்ஹூமா மிஸ்ரியா ஹசன் ஆகியோரின் அன்பு மருமகனும் ஆவார். இவரின் ஜனாசா நல்லடக்கம் கடந்த 6 தேதி வெள்ளிக்கிழமை மனுக்கோ மெமோரியல் கார்டனில் இடம்பெற்றது என்பதை உற்றார் உறவினர்களுக்கு அறிய தருகின்றோம்.
இறைவனின் படைப்பில் அனைத்தும் சிறப்பு. அந்த வகையில் பனைமரம் பற்றிய தகவல் ஒன்றினை தருவதற்காக சங்கீத ஆசிரியை மற்றும் முத்தமிழ் குறிச்சியான திருமதி சிதம்பரேஸ்வரி தர்மலிங்கம் அவர்கள், வணக்கம்.
சங்கநாத நேயர்களுக்கு அன்புசால் வணக்கங்கள். கற்பக தரும் எனும் பனைமரம். மனிதன் நாகரிகமடைந்து வாழத் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை மனிதனுக்கு பல வழிகளில் உதவுவது மரங்களும் மிருகங்களுமே. பல ஆண்டுகளுக்கு முன்னர் போக்குவரத்துக்கும் விவசாயத்துக்கும் பல வழிகளில் உதவி வந்தது மிருகங்களே. அது மட்டுமில்லாமல் உணவாகவும் மிருகங்களே பலியாகி வந்துள்ளன. மரங்கள் மனிதனுக்கு பல வழிகளில் உதவி வந்தது. மனிதன் பாதுகாப்பாக வாழ வீட்டை கட்டுவதற்கும் இதைவிட பல மரங்கள் மக்களுக்கு உணவை அளித்தும் வந்துள்ளன. அதில் சில மரங்கள் நுனி முதல் அடி வரை மக்களுக்கு பலன் கொடுத்து வந்துள்ள மரங்களாகும். அதிலும் குறிப்பாக பனைமரம் பல வழிகளில் உதவி பெறுகின்றது. பனைமரம் குறிப்பாக இந்திய உபகண்டத்திலும் தென்கிழக்காசிய நாடுகளில் கம்போடியா போன்ற நாடுகளிலும் வளர்கிறது. ஆனால் நமது நாட்டவர்களைப் போல் பனையில் இருந்து எல்லா வகையான பலனை பெறுகிறார்கள் என்பது தெரியாது. நமது நாட்டில் உள்ள மக்கள் ஓரளவுக்காவது கூடுதலான பலனை அனுபவிக்கிறார்கள். முதிர்ந்த பனைமரம் வீடு கட்டுபவர்களுக்கு உதவுகிறது. நம் முன்னோர்கள் முதிர்ந்த பனைமரங்களை சிலாகையாக்கி இன்று நாம் இரும்பு கம்பி பாவிக்கும் இடங்களில் அதை பாவித்து வந்தார்கள். அவ்வளவு பலமானது பனைமரம். கிணற்றுக்கு துலாவாக பனைமரம், மாட்டு வண்டிக்கு துலாவாகவும் பனைமரம், வீட்டு கூரைக்கும் பனைமரமே. அடுத்ததாக பனையோலையில் பலனை பார்ப்போம். பனையோலை வீட்டை மேய்வதற்கும் வேலிக்கு அடைப்பதற்கும் பயன்படுத்தலாம். வீட்டு ஓலையை மாற்றும் பொழுதும் வேலி ஓலையை மாற்றும் பொழுதும் பழைய ஓலைகள் உரமாக பாவிக்கலாம் வயல்களுக்கு. மட்டைகள் பல வழிகளில் உதவும். கடகங்கள் பட்டைகளில் விளிம்பில் பச்சை மட்டைகளை வளைத்து கட்டுவார்கள். மட்டைகளை மட்டுமே பாவித்து வேலி அடைப்பார்கள். ஆட்டுப்பட்டிகளுக்கும் பாவிப்பார்கள், விறகாகவும் பாவிப்பார்கள். ஓலை மாடுகளுக்கு உணவாகவும் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக மழைக்காலத்தில் வடலி ஓலைகளை வெட்டி மாடுகளுக்கு தீனாக போடுவார்கள். முதிர்ந்த மரங்களில் ஓலைகளை வெட்டி கிழித்து ஓலையை மட்டும் போடுவார்கள் மாடுகளுக்கு. விருந்தும் பிரியாத பனைமரத்து குருத்தை வெட்டி காய வைத்து கடகம், பெட்டி, புட்டு அவிக்கும் நீத்து பெட்டி போன்றவற்றை இழைக்கலாம். சிறிது குற்றிய குருத்தை பாவித்து காய வைத்து பண்டைய காலத்து புலவர்கள் காவியங்களையும் இலக்கியங்களையும் அதில் எழுதி வைத்துள்ளார்கள். கருதாட்சி பாவனைக்கு வரமுன்னர் இம்முன்னோர்களில் ஜாதகங்கள் யாவும் ஏடுகளில் தான் எழுதப்பட்டது. பனையோலியையும் மரத்தையும் இழைக்கும் மட்டையை உரித்து நாரெடுப்பார்கள். அதை கயிறாக பாவித்து எல்லாவற்றுக்கும் அந்த நாரை பயன்படுத்தி கடகம், தண்ணி இறைக்க பயன்படுத்தும் பட்டை போன்றவற்றை செய்வார்கள். பனைமரத்தை வெட்டினால் நுனிமரத்தில் உள்ள குருத்து மிகவும் இனிமையாக இருக்கும். பனையோலியில் விசிறியும் செய்வார்கள். ஆண் பனைமரத்தில் இருந்து வரும் பாலை எனப்படுவது இனப்பெருக்கத்துக்கும் கல் எடுப்பதற்கும் விறகுக்கும் பயன்படும். பானை மரத்தினின்று வெளிவந்தவுடன் தட்டி பதப்படுத்தி பாலை மரத்திலிருந்து வெளிவந்தவுடன் தட்டி பதப்படுத்தி கத்தியால் சீவி முட்டியை கட்டி பனங்களை பெறுவார்கள். காலையில் கள்ளை குடித்தால் வெறிக்காது, உடன் கள்ளை இனிக்கும். நேரம் போன பின்னர்தான் போதியை கொடுக்கும். பெண் பனையில்தான் நொங்கு வரும். அப்படி வந்து நொங்கி ஒரு பருவத்தில் பாலையிலிருந்து கலட்டி எடுத்து பாலையை தட்டி பதப்படுத்தி அதனின்றும் கல்லெடுப்பார்கள். இலங்கையில் ஏழைகளின் முக்கிய பதுவானம் பனங்கள். காற்றிலிருந்து கல்லிலிருந்து பனங்கள் பனங்கற்கண்டு கருப்பநீர் பனஞ்சாராயம் முதலினே செய்யலாம். பனங்காயிலிருந்து நுங்கு குடிக்கலாம். பனங்காய் பழுத்த பின் மனிதனுக்கும் மாடுகளுக்கும் உணவாக பயன்படும். பரம்பளத்தை பிழிந்து பரங்களி உண்டாக்கலாம். அதை காய வைத்து பினாட்டு செய்யலாம். பின்னர் பனம் விதையை பனம் பாத்தியில் போட்டு பனங்கிழங்கு உண்டாக்கலாம். பனங்கிழக்கை பச்சையாக காய வைத்தால் ஒடியல் வரும். அதை அவித்தால் ஒடியல் மா வரும். அதை அரைத்தால் ஒடியல் மா வரும். அதைத்தான் எங்களின் புகழ்மிக்க உணவு கூழ் காய்ச்சும் போது பாவிப்பார்கள். கிழங்கை அவித்து காய வைத்தால் புழுக்கொடியல் கிடைக்கும். கிழங்கை பனம்பாத்தியில் இருந்து இழுக்கு முடன் வரும் ஊமல் விறகு ஆகவும் பாவிக்கலாம். பனம் விதை இரண்டாக வெட்டினால் உள்ளே பூரான் இருக்கும். அதை சாப்பிடலாம். யுத்த காலத்தில் நம்மவர்கள் பனங்களியை உடுப்பு தோய்ப்பதற்கு பாவித்தார்கள். வடமாகாணத்தைச் சேர்ந்த பனம்பொருள் ஆராய்ச்சி செய்யும் மையத்தில் பனங்களியை எப்படி உடுப்பு கழுவலாம், சவர்க்காரமாக மாற்றுவது போன்ற பல ஆய்வுகள் செய்கிறார்கள். நாம் வாழும்போதே பல பனை விதைகளை நட்டும் வருங்கால மக்களுக்கு உதவுவோமாக. வறண்டமது நாட்டிற்கு இயற்கை தந்த ஒரு கற்பகத்தரு பரைமரம். நன்றி. ஆக்கம் தில்லியம்பலம் தர்மலிங்கம்.
அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும்.
நன்றி. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, பிறர் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசித்துப்பார், உனக்கே பிடிக்கும் என கூறிக்கொண்டு, ஜெரித் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்களுடன் விடைபெறுவது என்று உங்கள் ஆஷா. நன்றி. வணக்கம்.